அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 18 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை பின்வாங்க வேண்டும் என வணிகர் சங்கங்களின் கோரிக்கை குறித்த செய்தி.
நரேந்திர மோடி இதிலிருந்து பின்வாங்கவில்லை என்றால் மக்கள் சக்திக்கு முன்னால் அவர் மண்டியிட்டு தான் ஆக வேண்டும். விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம்.
இலங்கையை சேர்ந்த 32 பேர் ISIS அமைப்பில் இணைந்துள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த செய்தி.
உள்ளிட்ட
செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரியம் மைக்கேல். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தனது அமைச்சரவையை தேர்வு செய்யும் பணியை துவக்கியிருக்கிறார். அட்டர்னி ஜெனரல் பதவியை தனது நெருங்கிய கூட்டாளியான அலபாமா செனட்டர் ஜெப் செஷன்ஸுக்கு வழங்க முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. கன்சர்வேட் கட்சியின் தேநீர் விருந்து இயக்கத்தோடு தொடர்புடையரான கன்சஸ் காங்கிரஸ் உறுப்பினர் மைக் ஃபோம்பியோ சிஐஏ அமைப்பின் அடுத்த இயக்குநராக இருப்பார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியை ஓய்வு பெற்ற ஜெனரல் மைக்கேல் ஃபிளினுக்கு அளிக்க டிரம்ப் முன்வந்துள்ளார். கடந்த 3 நாட்களாக மத்திய தரைக்கடலில் 350 மேலான குடியேறிகள் இறந்துள்ளதாக அல்லது காணாமல் போயுள்ளதாக சர்வதேச குடிவரவு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் ஏற்பட்ட இறப்பை விட இந்த ஆண்டு 1000 பேர் அதிகமாக இறந்துள்ளனர். லிபியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வருவதற்கு கடல் கடந்து ஆபத்தான பயணத்தை மேற்கொண்ட பெரும்பாலான ஆப்பிரிக்கர்கள்தான் சமீபத்திய இந்த முயற்சியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இத்தாலியில் உள்ள சர்வதேச குடியுறவு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த சமீபத்திய புள்ளி விவரம் இந்த ஆண்டு இதுவரை இறந்த அல்லது காணாமல் போன குடியேறிகளின் எண்ணிக்கையை 4600 மேலாக்கியிருக்கிறது. நேட்டோ ஒத்துழைப்பு, உக்ரைனில் ரஷ்ய தலையீட்டை அடுத்து ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகள் ஆகியவற்றை அப்படியே பராமரிப்பதை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவோடு இணைந்து ஐரோப்பிய தலைவர்கள் பெர்லினில் உறுதி செய்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வென்ற பிறகு கொள்கைகள் மாறுபடலாம் என்ற பயம் கிளம்பியிருக்கும் நிலையில் நடைபெறுகின்ற ஐரோப்பிய தலைவர்களின் முதல் உச்சி மாநாடு இதுவாகும். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்கும் போது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் அவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஒபாமா வலியுறுத்தியுள்ளார். மின்ஸ்க் அமைதி உடன்பாடு தொடர்பான கடமைகளை ரஷ்யா ஆற்றும் வரை உக்ரைன் தொடர்பான விதிக்கப்பட்ட ரஷ்யா மீதான தடை தொடர வேண்டும் என்று இந்த தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு நடந்த மாசு சோதனையின் மோசடியின் விளைவாக எதிர்கொள்வதில் தொடர்ந்து சிரமப்பட்டு வரும் ஜெர்மனி கார் தயாரிப்பு நிறுவனமான போக்ஸ்வாகன் உலகம் முழுவதும் 30,000 பணியிடங்களை குறைக்கப் போவதாக கூறுகிறது. இதன் மூலம் 2020 வாக்கில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் $4 பில்லியன் அளவு பணத்தை சேமிக்க முடியும் என்று அது தெரிவித்துள்ளது. இந்த முடிவால் போக்ஸ்வாகன் நிறுவனத்தின் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் 5% குறைக்கப்படும். ஜெர்மனியில் மட்டும் 23,000 பணியிடங்கள் குறைக்கப்படுகிறது. சிறுமியரோடு பாலியல் வல்லுறவு கொண்டதாக குற்றம் சுமத்தப்படுவோர் அந்த பெண்ணையே திருமணம் செய்வதாக இருந்தால் வழக்கின்றி விடுவிப்பதற்கு அனுமதி வழங்கும் மசோதா ஒன்றுக்கு துருக்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சட்டப்பூர்வமற்ற முறையில் பாலுறவு கொள்வதை உணராமல் செயல்படுவதற்கு ஒரு முறை வழங்கப்படும் மன்னிப்பு இது என்று அரசு கூறுகிறது. பெண்கள் எப்போதும் தாழ்ந்தே இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மசோதா ஊக்கமூட்டுவதாக அதிபர் ரசீப் தாயிப் எர்துவானின் இஸ்லாமியவாத அரசை அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் புதிய 2,000 ரூபாய் நோட்டுகளை பெட்ரோல் பங்குகளில் பெற்றுக்கொள்ளும் நடைமுறை இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
1,000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பிறகு பெரும்பாலான ஏடிஎம் எந்திரங்கள் இன்னும் முழுமையாக செயல்படும் நிலைக்கு வராத நிலையில் நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் பெட்ரோல் பங்குகளில் இருக்கும் பாயிண்ட் ஆஃப் சேல் எந்திரத்தின் மூலம் பணம் வழங்கும் நடைமுறை இன்று துவக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாரத ஸ்டேட் வங்கியின் பாயிண்ட் ஆஃப் சேல் எந்திரத்தை வைத்திருக்கும் பெட்ரோல் பங்குகள் சில இந்த பண வழங்கும் பணியை இன்று துவங்கின. படிப்படியாக சில தனியார் வங்கிகளும் இந்த வசதியை விரைவில் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 2,000 பெட்ரோல் பங்குகளில் இந்த வசதி கிடைக்கும். ஒரு நபர் தன்னுடைய டெபிட் கார்டை பயன்படுத்தி 2,000 ரூபாய் பணத்தை இதன் மூலம் பெற முடியும். இந்த வசதியை அளிக்கும் பெட்ரோல் பங்குகளுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு 5 ரூபாய் வரை வங்கிகள் அளிக்கின்றன. பெட்ரோல் நிலையத்தில் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய பாரத ஸ்டேட் வங்கியின் மண்டல மேலாளர் பத்மநாபன்,
கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7-8 இடத்துல நடந்துட்டு இருக்கு சார். இது வந்து இன்னும் இல்லாமல் இது வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு 7-10 நாட்கள் ஒன்று கண்டினியூ நடந்துட்டு இருக்கோம். மக்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியார அளவுக்கு பாரத ஸ்டேட் வங்கியில் எவ்வளவு முக்கியமாக நாங்கள் செய்ய முடியுமோ அனைத்து உதவிகளும் நாங்கள் இது மூலமாக செஞ்சுட்டு இருக்கோம்
என்று கூறினார். ஏடிஎம் இயந்திரங்களை பொறுத்தவரை 2,000 ரூபாய் நோட்டுகளை வைப்பதற்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டிய திருத்தம் படிப்படியாக செய்யப்பட்டு வருவதாக வங்கி அதிகாரிகள் கூறுகின்றனர். செயல்படும் ஏடிஎம்களிலும் விரைவில் பணம் தீர்ந்து விடுவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இப்ப என்னுடைய பிஜி கிளர் ஏடிஎம்ல வந்து சாயந்தரமா போடுறாங்க, ஆனால் உடனே காலி ஆயிடுது. ஒரு 2 hoursலேயே காலி ஆயிடுது. திருப்பணம் உடனே ஃபில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்த நாள் வரையும் காத்துட்டு வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கோம் ஏடிஎம்க்கு. ஸோ இப்போ ஃப்ரெண்டு வந்து இப்போ சொன்னார் இங்கே எடுக்கிறாங்க. ஸோ அதனால்
இதற்கிடையில் 500 ரூபாய் 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பிறகு வங்கியின் நடைமுறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. செல்லாமல் போன 500 ரூபாய் 1,000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற ஒருவர் நேரடியாக வங்கிக்கு வர வேண்டியுள்ளது. அதேபோல ஒருவர் தன் கணக்கில் மட்டுமே பணத்தை செலுத்த முடியும் என்ற கட்டுப்பாடும் பலரை நேரடியாக வங்கிக்கு வர வைத்துள்ளது. இது மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு பெரும் சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று பணம் எடுப்பதற்காக வங்கிக்கு வந்த சுமார் 80 வயது நிரம்பிய வெங்கட்ராமன் என்பவர்,
சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் எப்படி போடுறதுக்காக வர, அப்படியே கேஷ் கொஞ்சம் வேணும் வாங்குறதுக்காக வர, அது கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் பையனை விட்டு அனுப்ப முடியல, இதுக்கெல்லாம் ஓய்வை விட்டு அனுப்ப முடியல, நான் வர வேண்டியிருக்கிறதுனால தான் கூட அவங்களுக்காக வர
என்று கூறினார். வங்கி அதிகாரிகளை பொறுத்தவரை மூத்த குடிமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதாக தெரிவிக்கின்றனர். ஏடிஎம் மையங்கள் முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும் வரை இந்த பிரச்சனைகள் நீடிக்கும். ஆனால் இதற்கு வாரக்கணக்கில் ஆகும் என தெரிகிறது.
அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா முழுமையாக குணமடைந்து விட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா முழுமையாக குணமடைந்து விட்டதாக அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் சீரெட்டி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றின் போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரதாப் ரெட்டி, முதல்வர் முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும் அவருக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காகவே தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து இருப்பதாகவும் கூறினார்.
அவருக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க, அதற்கான சூழல் ஏற்படாமல் இருக்க, நமக்கே காய்ச்சல் வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நம் நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருக்கும். ஆகவே அவருக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க கட்டுப்பாடுகள் உள்ள பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறார்.
ட்ராக்கியோஸ்டமி சிகிச்சைக்காக வைக்கப்பட்ட குழாய் இன்னும் முதல்வரின் உடலில் பொருத்தப்பட்டிருந்தாலும் செயற்கை சுவாசம் இல்லாமலேயே அவர் சுவாசிப்பதாகவும் பிரதாப் ரெட்டி தெரிவித்தார்.
ட்ராக்கியோஸ்டமி குழாய் இன்னும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது 15 முதல் 20 நிமிடம் செயற்கை சுவாசம் அளிக்கிறார்கள். அப்போதுதான் அவர் நுரையீரல் விரியும் என்பதற்காக. மற்றபடி செயற்கை சுவாசமின்றி அவரால் அழகாக வாழ முடியும். நன்றாக தூங்குகிறார், சாப்பிடுகிறார். அவரது உடலுக்கு தேவை என்பதால் அதிக புரதம் உள்ள உணவுகளை சாப்பிடுகிறார்.
அவரால் எப்போது பணிக்கு திரும்ப முடியும் என்ற கேள்விக்கு, அவருடைய மட்டத்தில் வழிகாட்டுவதும் வழி நடத்துவதும் தான் வேலை என்பதால் அதனை அவர் இப்போதே செய்ய முடியும் என்றும், ஆனால் முதல்வர் எப்போது வீடு திரும்புவது என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பிரதாப் ரெட்டி கூறியிருக்கிறார்.
முரளிதரன், 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் தலைமையில் இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் வணிகர்கள் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வெள்ளையனிடம் கேட்டார் தங்கவேல்.
500 ரூபாய் 1,000 ரூபாய் இதை வந்து செல்லாது என்று அறிவித்தினால் சாமானிய மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். சில்லறை வணிகம், சிறிய கடைகள் எல்லாமே வியாபாரம் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிறார்கள். இந்த நடவடிக்கை முழுவதுமாக சாமானிய மக்களை குறிவைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது.
பணமற்ற வர்த்தக முறையில் வந்து சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து நீங்க சொல்றீங்க, அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு?
1991 உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் என்று இந்தியா சிக்கிக் கொண்டதோ அன்றிலிருந்து நம்ம உள்நாட்டு சில்லறை வணிகத்தை சீரழிக்க மத்திய அரசாங்கம் தொடர்ந்து சட்டங்களை போட்டு வரி விதிப்புகளை போட்டு சீரழிக்க பார்த்தார்கள். என்றாலும் உள்நாட்டு வணிகத்தை முழுமையாக அழித்துவிட முடியவில்லை.
கார்டுகளை கொண்டு வாங்குறதுனால வந்து எப்படி அது அந்நீர்களுக்கு போகும்? அதை வந்து சிறு வணிகர்கள் வந்து ஏன் அமல்படுத்தக்கூடாது? அந்த திட்டத்தை வந்து ஏன் அவங்க வந்து மீட்க மறுக்கிறாங்க?
சிறு வணிகர்களால் இதை உடனடியாக கடைபிடிக்க முடியாது. இந்த வழியில இந்த டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டுலயும் வாங்குகிற அதுக்கான வசதிகள் சில்லறை வணிகர்களிடம் அநேகமாக இருக்காது.
வரி ஏய்ப்பை தடுப்பதற்கு சிறு வணிகர்களுடைய முயற்சி என்ன, என்ன செய்ய போகிறீர்கள், எந்த அளவுக்கு அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க போகிறீர்கள்?
வரி ஏய்ப்பு என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை காலமும் அரசாங்கம் நடந்ததுக்கு காரணம் இந்த வணிகர்கள் கொடுத்த வரியினாலதான். இதுல சில தவறுகள் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம், அதை கண்டுபிடிப்பதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதன் மூலமாக அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்காக ஒட்டுமொத்த வியாபாரிகளும் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் என்று சில்லறை வணிகத்தை அழித்துவிடக் கூடாது.
தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்டதாக கூறி அங்கு அதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் மற்றும் புதுவை மீனவர் அமைப்புகளின் சார்பில் டெல்லியில் இன்று பேரணி நடைபெற்றது. இதுகுறித்து தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் இளங்கோவிடம் கேட்டார் தங்கவேல்.
நேற்றைய முன்தினம் காரைக்கால் பகுதியில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்களை இலங்கை கப்பல்படை தாக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். ரெண்டு மீனவர்கள் படுகாயமானது பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது வந்து அதிர்ச்சி அடிக்கூடிய ஒரு தகவலா இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு கடந்த அஞ்சாம் தேதி தான் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மதிப்புக்குரிய சுஷ்மா சுவராஜ் அவர்களும் அங்கே அமரவீரா அவர்களும் கலந்து பேசினாங்க. ரெண்டு உயர்மட்ட கூட்டத்தில் எந்த முடிவும் பெருசாக எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட அவர் விடுத்த அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்ல இனிமேல் மீனவர்கள் துப்பாக்கிகள் சுடப்பட மாட்டார்கள், மீனவர்கள் எந்த காரணத்தை கொண்டு துன்புறுத்தப்பட மாட்டார்கள் ஒரு வாக்குறுதியாக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது வந்து 10 நாள் கூட ஆகல அந்த ஸ்டேட்மெண்ட். எப்பயும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு துப்பாக்கிகள் சுட்டுக்கிறாங்க. 3 வருஷமா துப்பாக்கி சூடே இல்லாமல் இருந்தது, இப்ப துப்பாக்கி சுட்டுக்கிறாங்க, கண்டிக்கிறோம். அதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து 21ஆம் தேதி நடக்கூடிய பேரணிக்காக இங்கே டெல்லிக்கு வந்திருக்கூடிய தமிழக புதுச்சேரி சார்ந்த மீனவர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. தமிழ்நாடு புதுச்சேரி மீனவ மக்கள் கூட்டமைப்பு, புதுச்சேரி மாநில மீனவர் பேரவை, இந்த ரெண்டு அமைப்பு சார்பில் இந்த போராட்டம் இன்னைக்கு நடைபெற்றது. போராட்டத்தில் ரெண்டு நாட்டு தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வந்த மீனவர்கள் கலந்து கொண்டாங்க.
அடிக்கடி போராட்டம் நடத்துகிறீர்கள், இரு நாட்டு அரசாங்கத்திற்கிடையே வந்து பேச்சுவார்த்தை அடிக்கடி நடைபெறுகிறது, அடிப்படை தீர்வு என்பது வந்து எட்டப்படாமல் நீண்டு கொண்டே போகிறது, எங்க வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதா நினைக்கிறீங்க?
உண்மையில் 4 முறை மீனவர்கள் தலைவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ 4வது பேச்சுவார்த்தை 2ஆம் தேதி நடைபெற்றது. 5ஆம் தேதி மீண்டும் உயர்மட்ட பேச்சுவார்த்தை, ரெண்டு நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரெண்டு நாட்டுடைய மீன்வளத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டாங்க. அதில் முடிவு மட்டும் ஏற்படலை. அந்த குறைந்தபட்சம் அந்த 115 படகுகளாவது விடுவிக்கப்படும். 20 மாத காலமாக அந்த படகுகள் அங்கிருந்து வீணாகி பாழாகி கொண்டிருக்கிறது. இப்பயாவது கிடைக்கணும்னு பார்த்தோம். அதுவும் இல்லைன்னு ஒரு மீனவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அடிக்கூடிய விஷயமா இருந்தது. ஏன் இது மாதிரி நடக்குது? ரெண்டு நாட்டுடைய உயர்மட்ட தலைவர்கள் பேசிய இது முடிவுக்கு வரன்றது என்ன புரியல எங்களுக்கு. ஏன்னா 7 முறை இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதி இலங்கை பிரதமர் சந்திச்சு பேசியிருக்காங்க, ரெண்டு நாட்டினுடைய தலைவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. பேசும்போதுதான் இது மனிதாபிமான அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம், மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா சொன்னாங்களே ஒழிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணல.
தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் இளங்கோ. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையை சேர்ந்த 32 நபர்கள் IS அமைப்புடன் சேர்ந்துள்ளதாக இலங்கை நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
இதுவரை 32 இலங்கை பிரஜைகள் IS தீவிரவாத அமைப்புடன் சேர்ந்துள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றம் கூடிய போது வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை அறிவித்தார். இலங்கையில் வசித்து வந்த 4 இஸ்லாமிய குடும்பங்களை சேர்ந்த 32 நபர்கள் சிரியாவுக்கு சென்று IS அமைப்புடன் சேர்ந்துள்ளதாக அமைச்சர் அறிவித்தார். தௌஹீத் ஜமாத் போன்ற புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய அமைப்புகள் காரணமாக இஸ்லாமிய சமூகத்துக்குள் பாரிய கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராஜபக்ஷ, இஸ்லாமிய குழுக்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக 15க்கும் மேற்பட்ட குற்ற செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இவ்வாறான செயல்களின் மூலம் நாட்டின் சமாதானத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்ற சந்தேகம் மக்களுக்குள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
தென் சமஹார முஸ்லிம் ஜாத்தியந்தர பாசல் வலட்ட தென் மீ ஹரஹா பரபதல் கட்டல்வாக் அபி ரட்டி அதிவேமீம் பாவத்தினோ.
மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, உல்லாசத்துறை நடவடிக்கைகளுக்காக இலங்கை வரும் சில முஸ்லிம் நபர்கள் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு சென்று சிறுவர்கள் மத்தியில் இனவாதத்தை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான சம்பவங்கள் பேருவளை, கல்முனை ஆகிய பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராஜபக்ஷ, இதனை அரசாங்கம் அவதானித்து வருவதாக தெரிவித்தார்.
KS உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், Facebook, Twitter உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.